ஒவ்வொரு நாளும் புணரும் பொழுது புதிய வாழ்க்கை நமக்காக உருவாகிறது. வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் நமக்காக தோற்றுவிக்கப்படுகிறது. நேற்றைய வாழ்க்கையை போன்றது இல்லை இன்றைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் பொழுது புணரும் பொழுது நாம் எழுப்பப்படுகின்றோம். உலகத்தை மறந்த நிலையில் நம்முடைய இரவின் பொழுதின் தூக்கம் கலைந்து மரணம் என்ற நிலையிலிருந்து புதிய வாழ்க்கைக்காக நாம் எழுப்பப்படுகின்றோம். புதிய உலகம் நமக்காக. ஒவ்வொரு நாளும் நாம் எவ்விதம் அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்றார். எனக்காக இரவும் பகலும் சுழன்று வருகின்றன. என்னுடைய ஓய்வுக்காகவும் என்னுடைய அமைதிக்காகவும் என் இறைவன் எனக்காக இரவை கொண்டு வந்தான். என்னை அதில் அவன் மரணிக்கச் செய்து இந்த உலகத்தை விட்டும் அவனுடைய உலகத்தில் பிரவேசிக்கச் செய்து என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து புதிய உலகாக மாற்றி புதியதாக அந்த பகலின் வெளிச்சத்தில் என்னை எழுப்பி மறுநாளை சந்திக்க செய்கின்றான். மறுபிறவி எடுத்த நிலையில் புதிய படைப்பாக என்னை படைத்து புதிய உலகாக அமைத்து புதிய பகலை கொண்டு வந்து என்னை அவன் விழிப்படைய செய்யும் பொழுது முந்தைய நாளின் யோசனைகளில் நான் மீண்டும் ஆகின்றேன். முந்தைய நாளின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக ஒரு புதிய படைப்பை இறைவன் உருவாக்கவில்லை. எனக்கு ஒரு புதிய அத்தியாயம் என்னுடைய வாழ்வில் மலர் இருக்கின்றது. அத்தியாயம் 92 வசனம் 1. அத்தியாயம் 92 வசனம் 1. சூழும் இரவின் மீது சத்தியமாக. இரவு என்னை சூழ இருக்கிறது, அதன் மீது சத்தியமாக. நிச்சயமாக இறைவன் இரவை படைக்கின்றான், பகலையும் படைக்கின்றான். மாறி மாறி வரக்கூடிய இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு புதிய புதிய படைப்பாக உங்களுக்காக நானும் பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், உங்களுடைய அறிவாற்றலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், உங்களுடைய தேவைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நமக்காக அதை படைத்து நமக்கு அதனை அடிமையாக்குகின்றான். அறிய வேண்டியதில் மிக முக்கியமானது, இரவும் பகலும் நமக்காக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவனுடைய அனுமதியை கொண்டு. என்னுடைய உறக்கத்திற்காக ஓய்வுக்காக இரவையும், பின்னர் என்னுடைய பார்வைக்காக பகலையும் நிச்சயமாக அமைத்திருக்கின்றான். இரவின் சூழல் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் மரணிக்க தயாராகின்றோம். எப்பொழுது நான் கண்ணை மூடுவேன் என்று தெரியாது. நான் படுக்கைக்கு சென்று விடுகின்றேன், எப்பொழுது நான் கண்ணை மூடுவேன் என்று தெரியாது. கண்ணை மூடிவிட்டால் திரும்பவும் கண்ணை திறப்பேனோ தெரியாது. இந்த மூடுதலும் திறத்தலும் அவன் புறத்திலிருந்து நிகழ்கின்றது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த இரவு நேரம் வரும்பொழுது பகலில் நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் முயற்சித்தேனோ அந்த பகலானது முடிவடைகின்றது. என்னுடைய முயற்சிகள் பெரும்பாலானவற்றிற்கான விடை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். அதனுடைய பதில், அதனுடைய தன்மை எனக்கு எவ்விதமாக விடியும் என்று எனக்கு தெரியாது. நான் என்னுடைய காரியங்கள் சிலவற்றை செய்துவிட்டேன். அதில் நன்மையும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கின்றன. எனக்கு தெரியும் நான் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக அது நன்றதா கெட்டதா என்பது எனக்கு தெரியும். நான் உண்மையை கொண்டு அந்த காரியம் செய்தேனா இல்லை என்பது தெரியும். எந்த அளவுக்கு நான் ஏமாற்றத்தை கொண்டும் பிறரை ஏமாற்றுவதை கொண்டும் என்னை நானே நம்பிக்கை கொண்டு செய்ய முயற்சியாத காரியத்தைத்து என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கின்றேன். எதை பற்றிய தெளிவில்லையோ அதனை முயற்சித்து பார்க்கின்றேன். கிடைத்தால் நன்மையாக இருக்கட்டும், இல்லை என்றால் எனக்கு நஷ்டம் ஏற்படும், அதை பார்த்து கொள்ளலாம் என்று. எந்த விதத்திலும் நான் என்னுடைய அறிவை கொண்டு நாளைக்கு இதை செய்வோனாக இல்லை என்பதை உணர்ந்தே செய்கின்றேன். எந்த நிலையிலும் என்னுடைய அறிவை கொண்டு இது எனக்கு கண்டிப்பாக என்னுடைய முயற்சிக்குரிய பலனை தரும் என்று நான் அதனை நம்பி செய்வதில்லை. ஏதோ செய்கின்றேன், நன்மையாக நடக்கட்டும் என்று. நன்மையாக நடக்கட்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் என்னுடைய காரியங்கள் ஏற்படும் பொழுது நான் நன்மையானவற்றை விரும்புகின்றேன் என்பது பொருள். நான் நன்மையானவற்றை செய்து விடுவேன் என்பது பொருள் அல்ல. நான் விரும்பும் பொழுது அந்த விருப்பத்திற்கு என் இறைவனுடைய உதவி இருந்தால் தவிர அது நடக்காது என்பதை மறைமுகமாக அறிவிக்கக்கூடியதுதான். நான் ஒன்றை விரும்புகின்றேன், அதனை எனக்கு செயல்படுத்திக் கொள்ள முடியுமானால் எப்பொழுதும் நான் அதனை அடைந்திருப்பேன், அபகரித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் நான் விரும்புகின்றேன் என்ற அந்த ஒரு விருப்பத்திற்கான பொருளானது நான் இதனை செய்கின்றேன், இது நன்மையான விதத்தில் எனக்கு முடியலாம் விடியலாம், நம்பிக்கை கொள்கின்றேன், நடக்க வேண்டும் என்று. அவ்விதமாக நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காரியங்கள் ஏற்படும் பொழுது நன்மையை விரும்புகின்றேன். அந்த விருப்பத்தை நான் செயலாக்கிக் கொள்ள முடியாது, விரும்புகின்றேன் நம்பிக்கையோடு, அவ்வளவு. யாரிடம் நான் நம்பிக்கை வைக்கின்றேன்? என்னுடைய உள்ளத்தில் நான் ஒன்றை விரும்பும் பொழுது அதனை நான் செய்பவனாக இல்லை, அதற்குரிய திராணி என்னிடம் கிடையாது, சக்தி என்னிடம் கிடையாது. அது உண்மைதானா? உண்மைதான். நன்மைகள் அவ்வளவும் உண்மைதான், பொய்கள் அவ்வளவும் சத்தியமாக தீமைகள். நன்மையை நான் விரும்புகின்றேன் என்று இருக்கும் பொழுது அதை செய்து கொள்ள எனக்கு முடியாது, முயற்சிக்கின்றேன், என்னுடைய முயற்சி பலவாக இருக்கின்றது, நான் முயற்சிக்கின்றேன். அந்த முயற்சி அவ்வளவும் தெளிவில்லாத நிலையில் ஒரு நம்பிக்கையோடு செய்கின்றேன். அந்த நம்பிக்கை இறைவன் பொறுத்தே அமைகிறது. நாளை எனக்கு நல்லபடியாக நடக்கும், இந்த ஒரு காரியம் நான் செய்கின்றேன், இது எனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். காரியத்தை செய்துவிட்டு நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் நன்மை நடக்க வேண்டும் என்று. அந்த நன்மை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் நான் பிரார்த்தனையில் இருக்கின்றேன் என்பது பொருள். தெளிவான பிரார்த்தனையின் மீது இருக்கின்றேன் என்று பொருள். நான் நம்பிக்கை கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் யாரையும் போய் கேட்கவில்லை, யாரிடமும் உதவி தேட முடியாது. அவ்விதமாக உதவி தேடினாலும் அவர்களும் அதில் பங்கு கேட்பார்கள். ஏனென்றால் உங்களுக்கு நன்மை செய்வதில் அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நன்மை வந்துவிட்டால் அவர்களுக்கு பொறுக்காது. அதன் காரணமாக முன்பே அவர்கள் உங்களிடம் நஞ்சமும், உங்களிடமிருந்து ஒரு பகுதி தனக்கு வேண்டும் என்று அவர்கள் உங்களை நிச்சயமாக தொடர்ந்து வற்புறுத்தி வாங்குபவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு நன்மை கிடைத்துவிட்டால் யாரொருவரும் உங்களுக்கு முழுமையான உதவியை செய்ய முடியாது, முழுமையான நன்மைகள் கிடைக்க விடமாட்டார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது நான் மறைவாக கொள்கின்றேன், எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று. நன்மைகள் அனைத்தும் மறைவாக கொள்வது, அது வெளிப்படையாக சொல்வதற்கு இல்லை. ஆனால் நாம் வெளிப்படையாகவே அந்த நன்மைகளை எனக்கு இது வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம். ஆயிரம் பேர் கண் பார்வை பட்டுக் கொண்டிருக்கின்றது, இவன் இந்த வகையில் இந்த நன்மையை அடைய முயற்சிக்கின்றான் என்று அவ்வளவு பேருடைய கண் கீட்டும் அவர்கள் மீது இருக்கிறது. அவர்களுடைய அவ்வளவு எண்ணமும் கேடாக இருக்கும். இவனுக்கு இது கிடைக்கக்கூடாது, கிடைத்துவிட்டால் என்ன செய்வது? தடைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய முயற்சி பலவாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து நான் ஒரு நன்மை அடையும் பொழுது அதற்கு இடையோராக இன்னும் பல பிரச்சனைகள், இன்னும் எனக்கு எதிராக விரோதிகளும் உருவாவார்கள். எனக்கு மறைமுகமாகவே நான் அதை அறிவோனாகவும் இல்லை. என்னுடைய வெற்றி எப்படி முடியும் என்றால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு. எனக்கு விரோதிகளும் கிடையாது, எனக்கு எதிரிகளும் கிடையாது. எனக்கு விரோதிகள் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன், எதிரிகள் கூடாது என்று விரும்புகின்றேன். என்னுடைய நன்மைகளுக்கு விரோதமாக நினைக்கக்கூடிய பொறாமைகள் என்னை சூடக்கூடாது என்று விரும்புகின்றேன். இவற்றையெல்லாம் பாதுகாத்துக் கொள்வது நீங்களா? இவர்களெல்லாம் விட்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்வது நீங்களா என்று கேட்டால் இல்லை, விரும்புகின்றேன். எந்த தீமையும் என்னை தொடரக்கூடாது, எந்த கண்டித்தும் என்னை பின்தொடரக்கூடாது, எந்த வினையும் எனக்கு செயலாகக்கூடாது, விரோதங்கள் கூடாது என்று நான் விரும்புகின்றேன். அந்த விருப்பங்கள் பிரார்த்தனைகள். எப்பொழுது அது பிரார்த்தனையாக அமைகிறது என்றால் எப்பொழுது நான் விரும்புவதை என்னால் செயலாற்றிக் கொள்ள முடியாதோ, அல்லது அது அழகான நன்மையாக இருந்த போதிலும் சரி அதற்கு இடையூறுகள் நிறைய வரும், இதற்கு விரோதமான அந்த கெட்ட சூழல்கள் இருக்கின்றன, சக்திகள் இருக்கின்றன என்று நான் விரும்புகின்றேன், நம்புகின்றேனோ, அப்பொழுதே நான் விரும்புகின்றேன் இது வேண்டாமே என்று. அந்த விருப்பங்கள் என்னால் முடியாத ஒன்று, நன்மையை நான் விரும்புகின்றேன், அது பிரார்த்தனையாகும். எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பது பிரார்த்தனை அல்ல, நீங்கள் விரும்புவது பிரார்த்தனை, விரும்புவது மானசீகமானது. பிரார்த்தனையை வாயில் கேட்பது நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம், வீணாக நாம் திகட்டிக் கொண்டிருக்கின்றோம், வீணாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது பிரார்த்தனை அல்ல, வீணான பேச்சுக்கள், வீணான பிதற்றல்கள், அறற்றல்கள், அவ்வளவுதான். பிரார்த்தனை என்பது உணர்வதும் பிறகு விரும்புவதும். நன்மையா தீமையா என்பதை உணருங்கள். நன்மையாக இருந்தால் விரும்புங்கள், தீமையாக இருந்தால் வேண்டாம் என்று விரும்புங்கள். வேண்டும் என்று விரும்புவதும் வேண்டாம் என்று விரும்புவதும் பிரார்த்தனையாகும். அந்த விருப்பத்திற்கு உங்களுக்கு வழி இல்லை, ஆனாலும் இது நன்மை, சத்தியம். நான் சத்தியவானை நம்புவதாக இருந்தால் சத்தியமானவன் மட்டும்தான் இதற்கு வழி அறிவான் நான் அறிய மாட்டேன். என்னுடைய எண்ணங்கள் உண்மையாக இருக்கின்றனவா, நன்மையாக இருக்கின்றனவா? உண்மை நன்மை என்ற இரண்டிற்கும் நிச்சயமாக உதவி செய்வான். உண்மை என்பது என்றென்றுமே என்னை ஏமாற்றாதது உண்மை. சத்தியம் என்பது அழியாதது சத்தியம். உண்மையாக நான் விரும்புகின்றேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் என்னை விட்டும் நீங்கி விடக்கூடாது, நான் ஏமாற்றத்திற்குள்ளாகி விடக்கூடாது. இதனை நான் நம்புகின்றேன், விரும்புகின்றேன். எந்தெந்த உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்புங்கள், விரும்புங்கள். அழிவில்லாத வார்த்தையை விரும்புங்கள். நான் வாழ விரும்புகின்றேன், உயிர் வாழ விரும்புகின்றேன், உயிர் அழிவில்லாதது. உடல் வாழ விரும்புகின்றேன், உடல் அழியும். உடல் அழிந்தும் உயிர் பிரிந்தும் அந்த உயிர் அழியாது, இறைவனிடம் கைப்பற்றப்படுகின்றது. உடல் அழிந்துவிடும். நான் உடல் வாழ்க்கையை பெரும்பாலும் விரும்புகின்றேன், பொருள் அடிப்படையிலான வாழ்க்கையை பெரும்பாலும் விரும்புகின்றேன். ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது, உடல் அழியக்கூடியது. என்னுடைய கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், என்னுடைய புறப்புடன்கள் அவ்வளவு அழியக்கூடியது. அகக்கண், அகப்புடன், புடன் அறியக்கூடிய, பிரித்துப்பார்க்கக்கூடிய அந்த ஆன்மா அழியாது. மனமும் அழியாது. அந்த மனம் பாதுகாக்கும் உயிரும் அழியாது. இந்த மூன்றும் மறைவானவை. என்னுடைய வாழ்க்கையின் அத்தியாயங்கள் அதிலிருந்து ஆரம்பமாகின்றன. என்னுடைய ஆன்மாவிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. மறைவான அந்த ஆன்மா நற்செய்திகளை எனக்கு அறிவிக்கின்றது என் மனதிற்கு. என் மனம் அதை ஏற்கின்றது. என் புலன்கள், புறப்புலன்கள் வழியாக உலகத்தில் பார்க்கக்கூடிய அவ்வளவு அறியக்கூடிய பொருள்களும் என் அறிவு கேட்டுகின்றன. அதுவும் மனதில் நுழைகின்றது. நான் பார்ப்பதை முதலில் நம்புகின்றேன், பார்க்காததை மறந்து விடுகின்றேன். பார்ப்பதை நான் ருசிக்கின்றேன், பார்க்காததை நான் மறந்துவிட்டேன். ஆகவே ருசிப்பது என்ற பேச்சுக்கிடமில்லை. ஆனால் உள்ளுக்குள் இருப்பதெல்லாம் நாளைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் உள்ளுக்குள் இருக்கின்றன. நாளைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் என்னவென்றால், இறைவனமிருந்து நமக்காக அறிவிக்கப்பட்டக்கூடிய அழகான நற்செய்திகள், அனுகூலங்கள், புதுமையான வாழ்க்கையினுடைய அழகுமிக்க இறைவனுடைய செய்திகள் அங்கு இருக்கின்றன. அந்த இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு இல்லாததன் காரணமாக இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அப்படியென்றால் வானங்களையும் பூமியையும் படைத்து இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய அவ்வளவு இயற்கை வளங்களையும் உங்களுக்காக படைத்தானே நீங்களா? இல்லை. உங்களுக்கு அவற்றின் கண் குளிர்ச்சியை கொடுத்தான் நீங்களா? அதனை படைத்துக் கொண்டீர்கள் உங்களுடைய கண் குளிர்ச்சிக்காகவும் இதயத்தின் குளிர்ச்சிக்காகவும் என்று கேட்டால், இல்லை, என் இறைவன் எனக்காக படைத்திருக்கின்றான். அவிதமாயின் இதனையும் அவன் படைப்பவன் தானே. மனம் என்ற ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாத ஒன்று, அதை நீங்கள் அறிய முடியாது. அதனுடைய பரிமாணங்களையும் பரிணாமங்களையும் நீங்கள் அளந்துவிடுபவர்களும் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது அதனை நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அந்த நம்பிக்கை என்னவென்றால், அதற்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், இறைவனிடமிருந்து மட்டுமே நிகழக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் மனமாக அமைகின்றன. மனமிக்க வாழ்க்கைக்காக அந்த மனதில் உங்களுடைய கற்பனைகளும் விளைகின்றன. பொய் அவ்வளவும். என்னுடைய மனதில் என்னுடைய அறிவை கொண்டு நான் பார்ப்பதெல்லாம் உருவங்களாக அமைந்துவிட்ட ஒன்றை தவிர இந்த மூளையில் பதிவாக்கப்பட்ட அறிவு எதுவும் கிடையாது. இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று மனதில் இருக்கின்றது. இருப்பது எங்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பல்ல. உருவம் இல்லாத அமைப்பு நன்மையும் அழகும் சத்தியமும். என்னுடைய வாழ்க்கை மறைவான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனால் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது வெளிப்படையான வாழ்க்கை. பொருள்களின் அடிப்படை கொண்டு மட்டும்தான் மனம் என்ற ஒன்று அது ஈடுபடாமல் மனதிற்கு சுகமளிக்கக்கூடியதாக நான் எவற்றையெல்லாம் பார்க்கின்றனோ அவற்றின் மீது இச்சை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனதின் சுகத்திற்கு இணையாக எனக்கு படைக்கப்பட்ட ஒன்றின் மீது நான் நாட்டம் கொண்டு அதற்காக நான் பொறுமையோடு காத்திருந்து விருப்பத்தோடும் பிரார்த்தனையோடும் அமைந்து அந்த வாழ்க்கை எனக்கு அமைக்கும் பொழுது இறைவன் எனக்கு உதவி செய்தான் என்ற அந்த ஒரு எண்ணம் வரும். எனக்கு அந்த நன்றி உணர்வு வரும். அதற்காக வேண்டி இன்னும் இறைவன் அதிகமாகவும் கொடுப்பான். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை அழியக்கூடிய பொருள்களை கொண்டு, அந்த அறிவை கொண்டு, அது விஞ்ஞானபூர்வமான அறிவு. விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்திற்கு விரோதமானது. மெய்ஞானம் என்பது அருவமானது, விஞ்ஞானம் என்பது பார்க்கக்கூடியது. பார்க்கக்கூடிய பொருள் அவ்வளவும் அழியக்கூடியது. மெய்ஞானம் அவ்வளவும் படைக்கப்படக்கூடிய மகாபெரும் சக்தியாக உள்ள அமைந்து உங்களுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. இறைவனிடம் என்றுள்ள செய்திகள் அவ்வளவும் படைக்கப்பட இருக்கின்றது. படைக்கப்பட்டு விட்டவை அல்ல. நாளைய வாழ்க்கை இனிதான் வர இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை இன்று அமைந்துவிட்டது அல்ல. பொறுமையை மேற்கொள்வதற்கும், எதிர்பார்த்திருப்பவருக்கும், விருப்பத்தோடு அமைந்திருப்பவருக்கும் நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. அது நிகழும். ஒவ்வொரு இருதயத்தினுடைய மறைவான செய்தியும் நாளைய வாழ்க்கைக்குரியது. எனவே இன்று நீங்கள் அதை எதிர்பார்க்காதீர்கள். இல்லையே என்று கூறிவிட வேண்டாம். நாளை இனிதான் பொழுது புலர இருக்கின்றது. இன்று இல்லை என்று கூறுவது நான் என்னுடைய இதயத்தை இழந்துவிட்டேன், சிந்தித்து பார்க்கவில்லை, சத்தியம் இது என்று உணரவில்லை. இதன் காரணமாக என்னுடைய இறைவனுடைய நற்செய்தியை நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக, உங்களுக்கு அருகாமையிலிருந்து, உங்களுடைய இருதயத்தில் ஆன்மாவிலிருந்து மனதுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு மூச்சிலும் நற்செய்திகளை. அதுதான் உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு பொருளாக பார்க்கின்றீர்கள். நல்ல செய்தி ஒன்று வந்துவிட்டால் அதற்கு பணமும் பொருளும் தான். உலகத்தினுடைய சுகப்பொருள்களும் வசதி பொருள்களும் பணம். இவற்றை தவிர நீங்கள் நாளைக்கு எதிர்பார்ப்பது எதுவுமே இல்லை. ஆனால் இவை அனைத்துமே உயிரோட்டம் இருந்தால் தவிர அனுபவிக்க முடியாது. ஆனாலும் இவை அனைத்துமே அழியக்கூடியவை. பொருள்களாக படைக்கப்பட்டுவிட்ட ஒவ்வொன்றும் அழியக்கூடியவை. அழியக்கூடியவற்றை நாளைக்கு படைக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய செய்திக்கு விரோதமாக கற்பனையை நான் வைத்துக் கொண்டு பொருள்களாக மாற்றி நானே படைத்துவிட்டு அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கை இனிதான் படைக்கப்பட இருக்கிறது என்று தெரிஞ்சிருந்தும் நாளைய வாழ்க்கைக்கு உரியதை நான் இன்று படைக்கின்றேன். பொழுதே பதறவில்லை, அது எப்படி உரியும் என்று தெரியாது. எனக்கு பாதகமாகவா சாதகமாகவா என்பது தெரியாது. இருந்த போதிலும் நான் என்னுடைய அறிவை கொண்டு நாளைக்கு உள்ள ஒரு தேவையை இன்று நான் என்னுடைய கற்பனையில் படைத்து விட்டேன், அதனை உள்ளே நுழைக்கின்றேன். இறைவன் படைக்க இருப்பதோ புதுமையானது, அதனை நான் மறந்துவிடுகின்றேன். ஆகையினால் நாளைய வாழ்க்கை நீங்கள் எதனை கற்பனை செய்தீர்களோ அந்த கெட்ட வாழ்க்கையை தவிர, அழியக்கூடிய வாழ்க்கையை தவிர, அல்லது அழிந்துவிட்ட வாழ்க்கையை தவிர, இனி உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய புதிய வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக மறந்துவிட்டீர்கள், அல்லது புறக்கணித்து விட்டீர்கள், அல்லது அலட்சியப்படுத்தி விட்டீர்கள். என்னுடைய இன்றைய வாழ்க்கையினுடைய சுகத்தின் காரணமாக நான் இன்னும் என்னுடைய இச்சைகளில் அதிகமாகின்றேன், இன்னும் சுகப்பொருள்களில் அதிகமாக நான் அமைய வேண்டும் என்று. நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கின்றது. அந்த உடலுக்கு தேவையான சுகமும் அளவிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு நிச்சயமாக நிரந்தரமாக என்றென்றும் பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய சுகம் கிடையாது, தற்காலிகமானது, அளவிடப்பட்டது. ஒரு நல்ல பொருள் ருசிக்கிறது என்றிருந்தாலும் அளவு இருக்கிறது, அதற்கான ஒரு திருப்தியும் இருக்கின்றது. அதற்கு மேல் நான் அளவை மிஞ்ச முடியாது. மிச்சமானதை நான் ஒதுக்கி தள்ள வேண்டும், குப்பையிடப்பட வேண்டும். ஆனால் மனதில் இருப்பதோ இயற்கையின் அழகு அவ்வளவையும் ரசிக்க முடியும். இன்னும் வானங்கள் அவ்வளவையும் ரசிக்க முடியும். இன்னும் எவ்வளவு இருந்தாலும் ரசிக்க முடியும். இன்னும் இன்னும் அதிகமாக நாள் முழுப்புறாவும் வாழ்க்கை முழுதும் பகல் பொழுதும் இரவு பொழுதும் இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்க முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமானதை அப்படிப்பட்ட மனம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனதில் குடியிருங்கள். நிசாரமான வாழ்க்கைக்காக வேண்டி குறுகிய அறிவை கொண்டு இருக்கக்கூடிய இந்த அறிவை நம்பி, இந்த புலன்கள் மூலமாக கண், காது, மூக்கு, வாய், தோல் என்ற இந்த புலன்கள் மூலமாக அறியக்கூடிய இந்த அறிவை கொண்டு அவ்வளவு குறுகிய வாழ்க்கையில் வாழ வேண்டாம். மனம் என்ற மனமிக்க விசாலமான வாழ்க்கையில் உங்களை அமைத்திருக்கின்றான். அந்த மனம் ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது. அதனை அமைத்தவன் இறைவன் தான். வானங்களை விட பெரியது அந்த மனம். வானத்தை பார்த்துவிட்டு இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று வேண்டப்படுகிறது. இன்னும் இதை விட ருசியானது இருக்கிறதா என்று வேண்டப்படுகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த மனதை படைத்தான். அந்த இறை சக்தி அந்த உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. மனிதர்கள் அவ்வளவு பேரும் என்னுடைய தேவைகளுக்காக நான் நாடி அவர்கள் எனக்கு விரோதம் செய்து வஞ்சனை புரிந்து என்னை பெரும் கஷ்டத்தில் ஆழ்த்திய பிறகு மனிதர்கள் இனி நம்ப முடியாது என்று நான் வானத்தின் பக்கம் திரும்புகின்றேன். இறைவன் அங்கிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு, ஏனென்றால் வானம் பிரம்மாண்டமாக இருக்கின்றது, அங்கு இறைவன் இருக்கின்றான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அதைவிட பிரம்மாண்டமானது மனம். உங்களுடைய மனதில் வாருங்கள். உங்கள் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றான். உள்ளத்தின் இறைவன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் இல்லை, கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அல்லாஹ் இல்லை. இறைவன், உள்ளத்தின் இறைவன், உணர்வின் இறைவன், மாபெரும் படைப்பாளன், மனதின் இறைவன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறைவான அந்த மாபெரும் சக்தி அந்த மனதை படைத்தது. இந்த மனம் வானங்களையும் பூமியையும் விட பெரியது. இங்கு குடியிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு, அங்கு இணையுங்கள். அங்கிருந்து வானத்திலிருந்து தான் பூமி விளைகின்றது. இந்த உள்ளத்திலிருந்து தான் உங்களுடைய இயற்கையை விளைய ஆரம்பிக்கின்றது. வானங்களும் பூமியும் இந்த உள்ளத்திற்கு அடிமை. ஏனென்றால் வானங்களையும் பூமியோட மகத்தான மாபெரும் சக்தி படைத்தது இந்த உள்ளம். அங்கு இறைவனுடைய இல்லமாக இருக்கின்றது. இந்த உள்ளத்திற்கு நிகரான மாபெரும் சக்தியை எங்கும் பார்க்க முடியாது. வானங்களும் பூமியும் அழியும், உள்ளம் அழியாது. வானங்கள் பிறந்து போகலாம், உள்ளம் சொல்லும் பிறந்து போகக்கூடாது. பூமி நடுங்கி பிறந்து விடலாம் என் கால்களுக்கு இடையில் உள்ளம் கூறும் வேண்டாம் என்று. அவ்வளவு பெரும் சக்தி, மாபெரும் சக்தி அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது இறைவனால் மட்டும்தான் பேச முடியும். அந்த இறைவனை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூசாரிகளை நம்பி வழிகட்டது போதும் கட்டிடங்களுக்குள் வந்து அங்கு சில சடங்குகளை நிகழ்த்திவிட்டு நாங்கள் இறைவனை கும்பிட்டு விட்டோம், தொழுது விட்டோம், ஜெபம் செய்து விட்டோம் என்று உங்களை நீங்களை ஏமாற்றிக் கொண்டு தெரியக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து விலகி உள்ளத்தின் பக்கம் விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். அழகான செய்திகளின் மீது அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்க நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமைக்காக வேண்டும். இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகின்றது. அத்தியாயம் 92:1. சூழம் இறைவின் மீது சத்தியமாக உங்களுடைய பகல் பொழுது முடிந்துவிட்டது. உங்களுடைய கடுமையான முயற்சிகள், பலவான முயற்சிகள், 92-4 உங்களுடைய முயற்சிகள் பலவாக இருக்கின்றன. அவ்வளவையும் நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களை சோர்வும் களைப்பும் சூழ ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய பகல் பொழுதுக்கு ஒரு விடையளித்தல் நிச்சயமாக இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கான காலப்பொழுது அந்த அளவீட்டு, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளவீடு முடிவடைகின்றது. இரவின் பொழுது ஆரம்பமாகின்றது. உங்களை களைப்பும் தீண்டுகிறது. இதற்கு மேல் உங்களால் உழைக்க முடியாது. மனம் பல சோர்ந்து விட்டது. இதற்கு மேல் உங்களுக்கு உற்சாகமும் கிடையாது. இறைவன் அறிகின்றான் அந்த காலக்கணக்கை. குறிப்பிட்ட தவணையின் மீது அந்த பகல் பொழுதை முடிக்கின்றான். நீங்கள் உங்களுடைய தூக்கத்திற்கு தயாராகுங்கள். மனமும் சோர்ந்து விட்டது, உடலும் களைத்து விட்டது. இனிமேல் அதை பற்றி யோசிக்கவோ சிந்திக்கவோ முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கின்றேனோ அவ்வளவு என்னை விரும்பத்தான் முடியும், நன்மையாக நடக்கட்டும் என்று. அவ்வளவுதான், நான் என்னுடைய உலக வாழ்க்கையிலிருந்து விடைபெற வேண்டும். மரணத்திற்கு நான் தயாராகின்றேன். இப்பொழுது சூழும் இறைவன் மீது சத்தியமாக, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மறந்துவிட வேண்டும், உங்களுடைய தாய் தந்தைகளை மறந்துவிட வேண்டும், உங்களுடைய சம்பாத்தியங்களை மறந்துவிட வேண்டும், உங்களுடைய குடும்பத்தினரை மறந்துவிட வேண்டும், உங்களுடைய மனைவி மக்களை மறந்துவிட வேண்டும், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்பதையும் என்ன என்பதையும் மறந்துவிட வேண்டும், நாளைக்கு என்ன சம்பாதிக்கப் போகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டும். இன்று எனக்கு தூக்கம் தேவை, ஓய்வு தேவை, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த உலகம் எனக்கு இனி தேவையில்லை, நான் மரணிப்பதற்கு தயாராகின்றேன், கண்ணை மூடுகின்றேன். சூழும் இரவின் மீது சத்தியமாக, நீங்கள் மரணிக்க செய்யப்பட இருக்கின்றீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதனை நீங்கள் தவிர்க்க முடியாது. எந்த ஒன்றின் மீதும் இனி உங்களுக்கு நாட்டம் இருக்க முடியாது. தூக்கம் ஒன்றை தவிர உங்களை நீங்கள் மறப்பதை தவிர, இந்த உலகம் வேண்டாம், எனக்கு தூக்கம் வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாயம் முடிகின்றது. பகலின் அத்தியாயம் முடிகின்றது, இரவின் அத்தியாயம் துவங்குகின்றது. சூழும் இரவின் மீது சத்தியமாக, எல்லாவற்றையும் ஒரே நாள் பொழுதில், அந்த ஒரு நாளில் ஒரு பொழுதில் பகல் பொழுதியில் சம்பாதித்தவற்றை அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் நிர்கதியாக தூங்குகின்றீர்கள். இப்பொழுது அந்த தூக்கத்தை கொண்டு வந்தவன் யார்? அந்த சோர்வை அதற்கு முன்பாக அடகான அந்த சோர்வை கொடுத்தவன் யார்? அந்த கலைக்கையும் கொடுத்தவன் யார்? இனி எனக்கு எதுவுமே வேண்டாம், தூக்கம் ஒன்றுதான், மனைவி மக்கள் எதுவும் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, வீட்டுக்கு பூட்டு போட்டு விட்டது, இனி யாரும் மொழி வரக்கூடாது, நானும் வெளியே போகப் போவதில்லை, உலகமே தேவையில்லை, இருள் அடைந்து விட்டது, நான் தூங்குகின்றேன், இனி எடுவேனா என்று தெரியாது, தூங்குகின்றேன், மரணம் என்னை கைப்பற்றுகிறது. இறைவனுடைய உலகத்திற்குள் நாம் ஈர்க்கப்படுகின்றோம். இந்த நேரத்தில் தூக்கம் என்ற நேரத்தில் இன்று நாம் அறிய வேண்டியது, என்னை புதிய நாளைய வாழ்க்கைக்காக நான் மீண்டும் எடுக்கப்பட இருக்கின்றேன், புதிய பிறவியாக நான் படைக்கப்பட இருக்கின்றேன் என்பதையும் அறியுங்கள். அந்த நாள் விடிக்கப்படும் பொழுது, உங்களுக்காக விடியும் பொழுது, நீங்கள் எடுக்கப்படும் பொழுது அவ்வளவு உற்சாகமாகவும் புதுப்பொருடனும் பெருமூச்சு விடக்கூடியதாகவும் நீங்கள் அதனை அழகான ஒரு விடுதலாக ருசிக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டியது, முந்தைய நாளின் அந்த அமைப்பில் இல்லை, ஒரு புதிய நாளில், புதிய தோற்றத்தில், புதிய பரிமாணத்தில், புதிய வாழ்க்கைக்காக வேண்டிய புதிய பகலை இறைவன் அமைத்திருக்கின்றான். நேற்றைய பகல் என்று கிடையாது. நீங்களும் மறந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக இருக்கும் பொழுது உலகம் மட்டும் வளராமல் அப்படி இருக்குமா? இல்லை, உங்களோட வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வளர்ச்சியில் தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் ஒரு விசாலமான நாள், வளர்ச்சிக்காகக்கூடிய நாள். எப்படி எனக்கு சோர்வு நீங்கி, எனக்கு இன்று களைப்பெல்லாம் நீங்கி, நான் உற்சாகமாக எழுந்திருக்கின்றேனோ, அதே போன்று நேற்றைய நாளின் நெருக்கடி நீங்கி இன்று எப்பொழுது விசாலமாக ஆகியிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். புதிய உலகத்தில் நாம் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய இறைவனோடு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் மேற்கொள்ள வேண்டும். என் இறைவனே, இன்றைய நாளை எனக்கு விசாலமான நாளையாக ஆக்கிக்கொடு. இன்று புதிய உலகமாக படைக்கின்றாய் நீ, அதில் எனக்காக வேண்டி சில இடம் இருக்கின்றது, சில தாராளம் இருக்கின்றது, எனக்காக வேண்டி சில பாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த பாக்கியங்களுடன் நுடையவை. நேற்றைய வாழ்க்கையில் நான் முயற்சித்தது போன்று இன்றைய பொழுதில் எனக்கு களைப்போ சோர்வு தீண்ட வேண்டாம், விரும்புகின்றேன் என் இறைவனே என்று உங்கள் இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். என்னுடைய இரவு, என்னுடைய மரணத்திற்கு நான் தயாராகக்கூடிய ஒரு அழகான சூழ்நிலை. நான் மீண்டும் எடுப்பப்படுவேன் மறுநாள் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் உணரக்கூடிய சூழ்நிலை. நாளைய நாள் எனக்காக விசாலமாக மாற்றப்படக்கூடிய நாள், அல்லது எனக்காக நெருக்கடிக்குள்ளாக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனக்காக பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை அந்த உலகம் தயாராகின்றது. நாம் நம்முடைய இறைவனின் உலகத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்பது சூரியன் மறையும் பொழுது நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். புதிய அத்தியாயம் துவங்குகின்றது. சூரியனும் இரவின் மீது சத்தியமாக ஒன்றும் கூட உங்களுக்கு இனி ருசிக்காது. தூக்கம் ஒன்றை தவிர மரணம் ஒன்றை தவிர, தற்காலிகமான மரணம், அது நிரந்தரமான மரணமா என்பது கண் விழித்த பிறகுதான் தெரியும். இல்லை, இது தற்காலிகமான மரணம் தான், நாம் இன்னமும் வாழ வேண்டியிருக்கின்றோம். நேற்றைய நாளின் அத்தியாயம் முடிந்துவிட்டது. புதிய அத்தியாயம் இறைவன் உலகத்தில் சஞ்சரித்தேன். இப்பொழுது மறுநாள் நான் பார்ப்பதற்காக வேண்டி இந்த பகலையும் அமைத்திருக்கின்றான். புதிய படைப்பாக இன்று நான் புதிய உலகத்தில் இன்று நான் பிறந்திருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பிறக்கின்றேன், ஒவ்வொரு பொழுதும் நான் பிறக்கின்றேன். இதனை முழு மனதுடன் தெளிவான மனநிலையில் நாம் பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாள் நேற்றைய நாளை போன்றதல்ல, புதிய நாள். நான் புதிதாக படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதனுடைய பொருள், நேற்றைய குரோதங்களும் விரோதங்களும் மனக்கசப்புகளும் மனிதர்களுக்கிடையே நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான தேவையில்லாத மனித இனத்திற்கு விரோதமான இந்த எண்ணங்களை விட்டு நான் விலகுகின்றேன். மனித தன்மைக்கு துரோகமான எண்ணங்களிலிருந்து விலகுகின்றேன். நான் ஒரு புதிய படைப்பாக என் இறைவன் எனக்கு பதிலளிக்க வேண்டும். நேற்றைய நாளின் இரவுக்கு பிறகு என்னை படைத்திருக்கின்றானே, எந்த குரோதமும் விரோதமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை எனக்கு சோர்வும் களைப்பும் தீண்டாத நாளாக அமைய வேண்டும், உற்சாகமான நாளாக அமைய வேண்டும். இரவின் பொழுதின் பிறகு எவ்வளவு உற்சாகமாக நான் இருக்கின்றேனோ அதே போன்ற இந்த பகலின் பொழுதுக்கு பிறகு நான் உற்சாகமாக இருக்க வேண்டும், களைப்பு தீண்டக்கூடாது. என் இறைவனுக்கு நான் நன்றியோடு வாழ வேண்டும். பகல் பொழுதிலும் நான் இறைவனுடைய உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். அப்படியானால் இரவின் பொழுதை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றேன். எனக்கு என்ன நடந்தது இரவில் என்று, கண்ணை மூடி திறப்பதற்குள் ஒரு இரவு முழுதும் முடிந்துவிட்டது. கண்ணை மூடினேன் திறந்தேன், கண்ணிமைக்கும் நேரத்தில் அவ்வளவு முடிந்துவிட்டது. என்னுடைய கரைக்கும் சோர்வும் நீங்கிவிட்டது. அது 6 மணி நேரம் கலந்துவிட்டது. அவ்வளவு வேகமான ஒரு பாதையில் நான் இன்று அமைந்திருக்கின்றேன். இப்பொழுதுதான் கண்ணை மூடினேன் திறந்தேன், விடிந்து விட்டது. அவ்வளவு வேகமாக எப்படி என்னுடைய பொழுது இவ்வளவு வேகமாக முடிந்தது? இன்னொருவருக்கு வந்து கண்ணை மூடினார், ஆனால் யுகங்களாக தூங்கிக் கொண்டிருந்தது போல இருந்தது. காலையில் விழுந்த பிறகும் அதே மாதிரி தான் இருக்கின்றார். தூங்கிய அந்த சுறுசுறுப்பு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொழுது எப்படி வித்தியாசமாக அமைகிறது என்பதை பாருங்கள். இறைவன் தான் நாடியோருக்கு சுகத்தை குறைக்கின்றான். தான் நாடியோருக்கு அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களுக்கு களைப்பையும் வேதனையும் அதிகரிக்கின்றான். அவர்களுடைய தூக்கம், அவர்களுடைய இரவு அவர்களுக்கு நன்மையை தரவில்லை. தூக்கம் கெட்டுவிட்டது, தூக்கம் இல்லை. இருந்தாலும் அவர்கள் இன்னும் கூறுகின்றார்கள், தூங்கியது போன்று இருக்கின்றது, ஆனால் தூங்கியது மாதிரி தெரியவில்லை. கெட்ட கனவுகளாக இருந்தது. இரவு முழுவதும் பெரும் யுகங்களாக கழிந்தன. ஒவ்வொரு நிமிடமும் எப்பொழுதும் விடியும் என்ற அளவுக்கு அந்த தூக்கம், அந்த இரவு எனக்கு பயமாக இருந்தது, கவலையாக இருந்தது. தூக்கி எரிஞ்சாகிவிட்டது, விடிந்து விட்டது. இன்னமும் எனக்கு அந்த பயமும் கலைப்பும் கவலையும் ஒரு சின்ன மன வேதனை தீரவில்லை, இன்னமும் இருக்கின்றது. என்ன செய்வது? மறுநாள் இரவும் அப்படித்தான் தூங்கவில்லை. தூங்கினாலும் தூக்கத்திற்குரிய அந்த சுகம் இல்லை, இப்படியே கலந்து கொண்டிருக்கின்றது. இன்னொருவருக்கும் தூக்கம் அழகாக இருக்கின்றது. இன்னொருவருக்கும் தூக்கம் இல்லை, ஆனாலும் மனம் அழகாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இரவு தனித்தனிய முறையை அமைகின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய பாவங்களின் காரணமாக இறைவன் நமக்கு அந்த தூக்கத்தினுடைய வித்தியாசத்தை காட்டுகின்றான். தன்னுடைய உலகத்தில் சஞ்சரிக்க செய்து அங்கு அவர்களுக்கு வேதனையும் துன்பத்தையும் தருகின்றான். நீங்கள் மறுநாள் உங்களுடைய பாதையை சீராக அமைத்துக் கொள்ளுங்கள். இரவின் பொழுது வரும் வரையில் இறைவனை அதிகமாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். பகலின் பொழுது வரும் பொழுதும் பகல் விடுவதற்கு முன்பாகவே இரவின் ஒரு பகுதியிலேயே நான் உங்களுக்கு விடுப்பை தருகின்றேன், எழுந்து விடுங்கள். நேரத்தை பார்த்து கொண்டு இன்னும் விடியவில்லை என்று எண்ணிக்கொண்டு இன்னும் நீங்கள் உங்களுடைய போர்வைகளை போர்த்தி கொண்டு சுகமாக தூங்க வேண்டும் என்று விடையாதீர்கள், எழுந்து விடுங்கள். எழுவதற்கு முன்பாகவே முந்தைய நாளின் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். இரவு சூழும் பொழுது நான் இந்த உலகத்தை விட்டும் மரணிக்க தயாராகிவிட்டேன். ஒவ்வொருவரும் அந்த மரணம் அழகானது, திரும்பவும் எழுவேன் என்ற அந்த எண்ணம் இருப்பதன் காரணமாக அழகானது. நாம் வாழும் காலமெல்லாம் மரணத்தை அழகாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் எழுப்பப்படவிருக்கின்றோம். தூங்குவதற்கு முன்பாக எனக்கு இந்த நேரம் அழகான நேரமாக அமைய வேண்டும், நாளைக்கு அழகான பொழுதாக விடிய வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த விருப்பம் இறை நம்பிக்கையாக இருக்கின்றது. நான் அந்த விடுதலை மேற்கொள்ளப் போவதில்லை, நான் இந்த தூக்கத்தில் எதுவும் செய்யப் போவதில்லை. எனக்கு கண்கள் இருக்கின்றன, பார்க்க மாட்டேன். காதுகள் இருக்கின்றன, கேட்க மாட்டேன். உணர்வுகள் இருக்கின்றன, அது விளங்காது. நான் ஒரு மரணப்படுக்கையில் இருப்பதைப் போன்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில்தான் என்னுடைய இறைவன் என்னுடைய நன்மைகளுக்காக வேண்டி இந்த பொழுதில் அவன் அமைக்கின்றான். என்னுடைய இடங்களை சீரமைக்கின்றான். என் நன்மைகளுக்காக வேண்டி விளைச்சல்களை சீரமைக்கின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றன. அதன் மீது சமாதானம் அடையுங்கள், சாந்தம் அடையுங்கள். இரவின் பொழுதில் அப்படவும் உங்கள் முன்பாகவே மறைகின்றன. நீங்கள் எதை பார்க்கின்றீர்களோ, இயற்கையாக பார்க்கின்றீர்கள், செயற்கையான உங்களுடைய கட்டிடங்களை பார்க்கின்றீர்கள், அவ்வளவும் மறைகின்றது. உள்ளம் மட்டும் திறக்கின்றது. இங்கு உங்களுடைய தேவைகளை எப்பொழுதும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உலகம் அழிகின்றது, உலகம் மறைந்து விட்டது உங்களை விட்டும். மனிதர்கள் எல்லாம் அவரவர் அவர்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள், அவரவர் மரணிக்க இருக்கின்றார்கள், நீங்களும் மரணிக்க இருக்கின்றீர்கள். எப்பொழுதாவது உங்களை உலகிருக்கக்கூடிய அந்த அழகான எண்ணங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது இரண்டாம் தரம், அதற்கும் மேலாக விருப்பம் கொள்ளுங்கள். அந்த விருப்பத்தை நான் சந்தேகிக்கும் பொழுதுதான் நம்ப வேண்டியிருக்கின்றது. இரண்டாம் தர வாழ்க்கையில் நுழைய வேண்டாம். நம்பிக்கை என்ற அந்த இரண்டாம் தர வாழ்க்கை கூடாது. நீங்கள் விரும்புங்கள், இறைவனுடைய வாக்கு சத்தியமானது என்பதை விரும்புங்கள். அவன் மறைவானவற்றை படைப்பவன், மறைவானவற்றிலிருந்து விளைச்சல்களை கொண்டு வருவான் என்பதை மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னுடைய இன்றைய நாளின் தேவைதான் நாளைய நாளின் வாழ்க்கையாக இருக்கின்றது, விடியவாக இருக்கின்றது. அது ஒரு பொருளாக என் உடலுக்கு ஏற்ற ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகப்பொருளாக சுக வாழ்க்கையாக அமைகின்றது. இந்த உலக வாழ்க்கை அடியும், உடலும் அடியும், மனம் அடியாது, உங்களுடைய அந்த இறை சக்தியும் அடியாது. நாம் அன்று இறைவனை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தூங்குவதற்கு முன்பாக. அந்த வேளையில் நீங்கள் உங்களுடைய இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். அந்த நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். டிவிக்களிலும் சீரியல்களிலும் இன்னும் வீணான பேச்சுக்களிலும் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம். தூங்குவதற்கு முன்பாக பயபக்தியோடு தூங்குங்கள். எது வேணா என்று தெரியாது. அந்த நேரம் எனக்கு உறுதியான மரணமா என்று தெரியாது. இருந்தாலும் நம்புகின்றேன், நாளைய வாழ்க்கையை நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்புகின்றேன். அந்த செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். என் மனம் புரிகின்றது, நாளை இருந்த பிறகு இவற்றையெல்லாம் செய்வேன் என்று. நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நாளை புதிய வாழ்க்கை, புதிய உலகம், புதிய சூழ்நிலையில் நீங்கள் முன்பை போன்றுதான் என்றும் விடுத்திருக்கிறது என்று எண்ணுவீர்கள். அவ்விதம் ஆவிதமாக அல்ல. அதை போன்றது இது, இதை போன்றது அது, இது அதுவல்ல, இது புதிய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை நேற்று செத்துவிட்டது, என்று புதிய வாழ்க்கை. என்னுடைய அனுமதியையும் என்னுடைய உதவியையும் கொண்டல்லாமல் ஒரு நன்மையையும் உங்களால் ஈட்ட முடியாது. அந்த நன்மையில் இப்பொழுது நான் உங்களை எழுப்பியிருக்கின்றேன். இந்த எழுப்புதலில் நீங்கள் எழுந்திருக்கவில்லை, நான் எழுப்பினேன். நான் அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் மரணமடைந்த நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டிருக்கும். இரவின் பொழுது வரும் பொழுது தூங்குவதற்கு முன்பாக, என் இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக. ஏன் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கூறுகின்றோம்? சூழும் இறைவன் மீது சத்தியமாக மரணம் நெருங்கிவிட்டது. நீங்கள் எழுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. மரணம் நெருங்கிவிட்டது. உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், உங்களுடைய பலகீனமான சந்ததிகள் இருக்கின்றார்கள். அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் சென்று விடுவீர்களா? நாளை நீங்கள் கண்விழிக்கவில்லை என்றால் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பலகீனமான சந்ததிகளுடைய கதி என்ன என்று கேட்கும் பொழுது, என் இறைவனே, என்னை மன்னித்துவிடுவாயாக. என்னையும் என் சந்ததிகளையும் என் குடும்பத்தினரையும் நீ பாதுகாக்கவில்லை என்றால் எவனும் பாதுகாக்க முடியாது. பகல் வேலையில் நிச்சயமாக நான் என் குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொண்டிருக்கேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அவ்விதமாக அல்ல. இன்னைக்கு நாம பகல் பொழுது விடுந்து விட்டது. என் இறைவனே, என்னையும் என் குடும்பத்தினரையும் நீ பாதுகாத்துக்கொள் என்ற அந்த உணர்வு வேண்டும். நாம் நம்முடைய இறைவனுக்கு முந்தைய நாள் இறைவனுடைய சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி உணர்வோடு இருப்போமேயானால், இப்பொழுது பகலில் பாருங்கள், உங்களுடைய காரியங்களாக நீங்கள் நிறைவேற்றக்கூடியது எதுவும் இல்லை. உங்களுடைய மனதிற்கே தெரியும், நான் காரியங்கள் செய்கின்றேன், அதனுடைய முடிவு எப்படி என்பது எனக்கு தெரியாது, ஏதோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும். அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏனென்றால் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் நன்மை நடக்க வேண்டும் என்று. நன்மை நடந்துவிட்டால் பலனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நன்மைகள் இப்பொழுது இல்லை என்று இருக்கும்போது எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். அந்த எதிர்பார்ப்பை நீக்கிக் கொண்டு விரும்புங்கள். என் இறைவனே, நான் செய்த பாவங்களில் இருந்தும் நான் செய்த கேடுகளில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். என்னை மன்னித்து நேர்வழியில் செலுத்துவாயாக. இறைவன் எனக்காக அமைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது சுகமான வாழ்க்கை வாழுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும். அந்த சுகம் என்பது பொருள் இல்லை. இன்று நான் பஞ்சிமத்தில் படித்திருந்தாலும் சரி, எனக்கு மனம் இங்கு சரியில்லை என்றால் அந்த பஞ்சிமத்தையானது எனக்கு அவ்வளவு சுகமளிப்பதாக இல்லை. வெறுக்க ஆரம்பிக்கின்றேன், அதிலிருந்து எழுந்து உட்கார்ந்துடுகின்றேன், நடக்கவும் ஆரம்பிக்கின்றேன். அப்பொழுதும் மனம் சரியில்லை. வீட்டுக்கு விட்டு வெளியில் வந்து ரோடுகளிலும் அலைய ஆரம்பிக்கின்றேன். கொஞ்ச நேரம் சுகமாகவில்லை, மீண்டும் வீட்டுக்கு வருகின்றேன், அலைக்கழிப்புக்கு அலைய விடுகின்றேன். எவ்வளவு உலகத்தின் அடிப்படையிலான சுகப்பொருளினுடைய விசாரங்கள் என்று இருந்த போதிலும் நிச்சயமாக அது மனதிற்கு சுகத்தை அளிக்கவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை என்பது மனதில் அமைந்திருக்கின்றதா, அல்லது மனதை விட்டு வெளியில் பொருள்களில் அமைந்திருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக மனதில் அமைந்திருக்கின்றது. அந்த மனதை நீங்கள் பார்ப்பவர்களா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிறது தான் நிச்சயமாக இருக்கிறது. அந்த மனம் அமைதி அடைய வேண்டும். யாரால் அமைதிப்படுத்த முடியும்? அதுதான் கையா கால தலையா போட்டு அமைதிப்படுத்துறதுக்கு. அந்த மனம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டு மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த மனம் அகிலங்களின் மீது ஆட்சேபிரியக்கூடிய அந்த மாபெரும் சக்தியால் அது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உங்களுடைய அற்பமான அறிவை கொண்டு தீனிப்படாதீர்கள். உலகத்தினுடைய சுகப்பொருள்கள் என்று நீங்களாக படைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் படைத்த ஒவ்வொரு பொருளுமே சுகப்பொருள்களாக இருக்கின்றன. உங்களுக்கு நாம் படைத்த பொருள்கள் தான் சுகப்பொருள். அதை நாமே வாங்குகின்றோம், நாமே அனுபவிக்கின்றோம். அதை அனுபவிக்க முடியாது. மனம் என்ற ஒன்று அனுபவிக்க வேண்டும். அந்த மனதில் சுக உணர்வு இருந்தால் தேவையில கிடையாது. நீங்கள் படைத்த பொருள் அவ்வளவு நெருப்பால் தீண்டப்பட்டவை. இறைவன் படைத்த ஒவ்வொன்றுமே நீரிலும் குளிர்ச்சியிலும் காற்றிலும் இருந்து உருவாகியவை. உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, நெருப்பு தீண்டாமல் அந்த படைப்பு இல்லை. அவ்வளவும் அடிந்து சருகுகளாகி நெருப்புப்பட்டுக்கூடிய நிலையில் அவற்றை உபயோகித்து நீங்கள் சுகப்பொருளை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நெருப்பிலிருந்து சுகம் கிடையாது, உங்களுடைய அறிவிலிருந்து சுகம் கிடையாது. ஒவ்வொரு பொருளும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவை. மண்ணிலிருந்து நான் எடுத்த அந்த ஒரு பொருள் கண்ணாடியாக நான் அமைத்தால் கூட அந்த கண்ணாடியையும் அந்த மண்ணும் நெருப்பு தீண்டி கண்ணாடியாக மாறும். அவ்வளவு பெரும் அபாயம் இருக்கின்றது. நெருப்புக்குரிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு இறைவனுடைய படைப்பிலிருந்து உள்ள பொருள்களிலிருந்து மூலக்கூறுகளை இங்கென்றும் அங்கென்றுமாக எடுத்து வைத்துக் கொண்டு அதை இணைப்பதற்காக நெருப்பை உபயோகப்படுத்தி அதிலிருந்து ஒரு பொருளை தயாரித்து வைத்துக் கொண்டு இதே சுகப்பொருள் என்று கூறுகின்றோம். பெரும் அபாயம் இருக்கின்றது. நீங்கள் அதிலிருந்து வேதனை அனுபவிக்கும் பொழுது, அப்படியானால் அதில் அபாயம் மட்டும்தான் இருக்கிறது என்று இருக்கும் பொழுது, அதனை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் போது அதில் அபாயம் இருக்கின்றது நான் உணரவில்லை, உணரும் பொழுது அது எனக்கு வேதனையாக மாறுகின்றது. இயற்கையில் வாழ்வதை விரும்புங்கள். அந்த இயற்கை உங்களுக்காக பிரத்யேகமாக அமைய வேண்டும். தோட்டங்களிலும் துறவுகளிலும் நீரூற்றுகளிலும் சொர்க்க பொங்காவனங்களில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுக்கு வேதனைகள் தரக்கூடிய எதுவும் கூடாது என்று நீங்கள் என்று விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களை உள்ளது என்ன இருக்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். மறைவான இந்த நன்மைகளின் மீது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயத்தின் மீது நீங்கள் அமையுங்கள். இன்றைய வாழ்க்கை உன்னிடம் இருக்கிறது என் இறைவனே, நீ எனக்கு சுகத்தை கொடு. முதலில் அந்த சுகம் என்பது ஓய்வை கொடு என்பது பொருளாகும். இரவின் சுகம் என்பது ஓய்விலும், பிறகு அமைதியிலும், பின்னர் உலகத்தையே மறத்திலும், பின்னர் எழுப்பப்படும் பொழுது அவ்வளவும் அழகாக இருக்கின்றது. புதிய படைப்பாக நான் உருவாகி இருக்கின்றேன். இந்த காலை பொழுதிலும் சரி, என் இறைவனை எனக்காக நீ பொறுப்பேற்றுக்கொள். ஒரு துணியை துவைக்க போறோம் சொன்னா கூட, ஒரு சமையல் பண்றோம் சொன்னா கூட, ஒரு வருமானம் தீர்த்த போறோம் என்று வந்தா கூட, என் இறைவனை இதன் நன்மையை நீ அமைத்துக் கொடு. யாரையும் ஏமாற்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெரும் கஷ்டத்தோடு ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது நன்மை இருக்காது. என் மனதோடு ஒப்பிய வேலையாக இருக்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் மனம் ஒப்பாது. ஏனென்றால் மனம் வேலை செய்வதை விரும்பாது, சுகமாக வாழ விரும்பும். திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனியை விரும்பாது, ஞாயிற்றுக்கிழமையை விரும்பும். அந்த நாள் என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது விரும்புங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக அங்கு இறைவனுடைய ஆற்றலை கொண்டு சத்தியம் மட்டுமே நிகழும். இந்த நாள் எனக்கு சுகமான நாளாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலைகளை செய்யுங்கள். நேற்றிருந்த கலைப்பென்று இருக்காது. காரணம், இறைவனை உதவி வந்தது. நேற்று நான் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நஷ்டப்பட்டதை போன்று இன்று அந்த காரியம் நஷ்டமடையாது. ஏனென்றால் இறைவனுடைய உதவி அங்கு இருக்கின்றது. இதற்கு காரணம், நீங்கள் இறைவனை விரும்பினீர்கள். யாருக்கும் நான் வேலை செய்யக்கூடாது இறைவனே என்று நீங்கள் விரும்புங்கள். நேற்றும் வேலை செய்தீர்கள், இன்றும் வேலைக்கு போகின்றீர்கள், வேலை செய்கின்றீர்கள். ஆனால் நேற்றைய நாளை போன்ற நாள் என்று இல்லை. இன்று உங்களுடைய பாஸ் உங்களிடம் அமைதியாக இருப்பார். உங்களை தனக்கு தேவையுள்ளவராக கருதுவார். உங்களை இன்று அவர் தனக்கு விருப்பமுடையவராக பார்ப்பார். காரணம், இறைவனுடைய ஆற்றலை கொண்டு ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கின்றது. அதில் சுகம் இருக்கின்றது. அதில் மாபெரும் உயர்வு இருக்கின்றது. அது உங்களுடைய மீது வந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாள் வித்தியாசமானது. இன்று நீங்கள் இறைவனால் வழிநடத்தப்பட்டு அவனிடமிருந்துள்ள உதவியை கொண்டு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றீர்கள். நாளைய நாள் நிச்சயமாக இன்னொருவருக்கு நான் வேலை செய்து பெறக்கூடிய நாள் அல்ல. என் இறைவன் என்னை முதலாளியாக ஆக்குவார். நான் முதலாளியாக ஆகும் பொழுது இன்று என் முதலாளி என்னை நடத்தி கொண்டிருப்பதை போன்று இழிவாக என்னுடைய தொழிலாளர்களை நடத்த மாட்டேன். அவர்களுக்குரிய கண்ணியத்தை நான் கொடுப்பேன். இறைவன் மீது ஆணையாக இது நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். யாரொருவரும் யாரொருவருக்கும் வேலை செய்யக்கூடாது. அப்படி என்றால் நான் முதலாளியாக ஆகும் பொழுது எனக்கு கீழே வேலை செய்வார்கள் தானே என்று கேட்டால், நாம் வேலை செய்வார்கள். ஆனால் அவர்களை நான் தொழிலாளிகள் போல் நடத்த மாட்டேன். அவர்களை மனிதர்களாக நடத்துவேன். எனவே அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நான் விலக்குபவராக இருப்பேன். அவருடைய அடிமைத்தனத்தை போட்டுபோனாக இருக்க மாட்டேன். இறைவனுடைய ஆற்றல் அவர்களுக்கு வேண்டும் என்று விரும்புவேன். அவர்களை நான் சக்கையாக கசக்கி பிடித்து என்னுடைய சுகத்திற்காக வேண்டி அவர்களிடமிருந்து ஒரு நன்மை இருக்கிறது என்று ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன். அவர்களுக்கு நீ உதவி செய்ய அனைவரின் நன்மைகளுக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை மேற்கொள்வேன். ஆனால் இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கை இன்னொரு வேலை செய்யும் பொழுது அவர் பெருமையை கொண்டு வாழ்பவர். தன்னுடைய திறமையால் இவ்வளவு அடக்கி ஆண்டு கொண்டிருக்கேன் என்ற பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர். என்னை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி வேலை வாங்குபவர். நான் அடிமையாக்கப்பட்டிருக்கின்றேன். இறைவனுக்கு மட்டுமே நான் அடிமையாக இருக்க விரும்புகின்றேன். மனிதனுக்கு நிச்சயமாக நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்றும் இன்று நான் உறுதி கொள்கின்றேன். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனதில் ஒரு நாளும் சோர்வு ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டுவிட்டால் அது நாளைய விளைச்சல்களுக்கு தேவையில்லாத எனக்கு விஷத்தன்மையை கொடுக்கக்கூடிய விளைச்சல்கள், எனக்கு கேடாக அமையக்கூடிய விளைச்சல்களை நான் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். மனம் வப்பாமல் ஒரு காரியம் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக எனக்கு நானே விரோதமாக என்னுடைய நாளைய விளைச்சல்களுக்கு இன்று வித்திருக்கின்றேன் என்பது பொருள். சூழும் இரவின் மீது சத்தியமாக உங்களை கலைப்பு சூழ்ந்து கொள்ளுமே அதன் மீது சத்தியமாக. உங்களை மனதை சோர்வு தீண்டுமே அதன் மீது சத்தியமாக. நீங்கள் உழைத்து ஓடாய் தேர்ந்து கொண்டிருக்கின்றீர்களே மரணம் கைப்பற்றிடுமே அதன் மீது சத்தியமாக. உங்களுடைய பலகீனமான சந்ததிகளை நீங்கள் விட்டுச் செல்ல இருக்கின்றீர்களே அதன் மீது சத்தியமாக. உள்ளட்சம் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் கொடுத்தது நான் தான், உங்கள் அனைவரையும் பாதுகாப்போம் நான் தான். உள்ளத்தின் இறைவன் மீது நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். இதுவரையில் கட்டிடங்களின் இறைவன் மீது நம்முடைய உள்ளத்தை விட்டும் வெளியாக்கி திருப்பிவிட்டு புதுசாரிகளின் வழிமுறைகளை ஒரு காலம் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை நம்ப வேண்டும். சத்தியத்தை கொண்டு உணர வேண்டும். இவ்வளவும் இந்த அத்தியாயம் இங்கிருந்து பிறக்கிறது, வேறு எங்கிருந்தும் இல்லை. வானங்களையும் பூமியை விட மிகப்பெரியது உங்களுடைய உள்ளம். இந்த உள்ளத்திற்கு அவை அனைத்தும் அடிமை. இவற்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது இறைவன் தன் அடிவர்களை உயர்த்துவான். யார் பணிவுடன் இருக்கின்றார்களோ, யார் அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை பாதுகாக்கின்றார்களோ, யார் மனிதர்களை அடிமைப்படுத்த மாட்டிருக்கின்றார்களோ, யார் தங்களை உயர்வானவன் என்று கருதிக்கொள்ளாமல் இறைவன் ஒருவன் தான் உயர்வானவன், அவன் அவ்வளவு பேரும் அவனுக்கு அடிமை என்று விரும்புகின்றார்களோ, அவ்வளவு பேருக்குமே இறைவனுடைய உதவியும் அவனுடைய அனுகிரகமும் அவனுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க பேருதவியும் இன்னும் பேருபகாரியமாக அவன் உங்களுக்கு இருந்து துணை புரிவானே. அந்த துணை எனக்கு வேண்டும் என்று இன்று விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் விதைத்த அவ்வளவு எண்ணங்களும் உடுக்கொண்டிருக்கின்றன. பலவற்றை நாம் உதாசீனப்படுத்தி அதை நாம் அலட்சியப்படுத்திவிட்டோம். காரணம் முடியாது என்று. யாருக்கு முடியாது? உங்களுக்கு இறைவனுக்கு. அதை அமைத்தது யார்? இறைவன். கொடுத்தது யார்? இறைவன். பிறகு நீங்கள் திருதிக்கு பார்க்கின்றீர்கள், என்னால் முடியுமா என்று, முடியாதா என்று. நீங்கள் இறைவன் இல்லை. உங்கள் மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனம் எங்கிருக்கிறது என்பது தெரியாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்புங்கள். இறைவனுடைய பொருட்டை இறைவன் பொருத்திலிருந்து நிகழும் என்று நம்புங்கள். அந்த நம்பிக்கையில் உங்களுடைய சுகம் தொடர்கின்றது. அந்த நம்பிக்கையை கைவிட்டுவிட்டால் உங்களுடைய சுகம் அடித்து போகும். இன்று இவ்விதமாக பல சுகங்களை நாம் அழித்துக் கொண்டோம். என்னுடைய விசாலமான உலகத்தினுடைய வாழ்க்கை நெருக்கடியாக ஆகிவிட்டது. வருமானம் குறைந்துவிட்டது என்று கூறுகின்றோம். இல்லை, தன்மானம் போய்விட்டது. இறைவனிடமிருந்துள்ள உதவி இல்லை. நான் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு விட்டேன். நான் அடிமையாக ஒருவருக்கு உழைத்தேன். இனி என்னை இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுவேன். நான் அடிமையாக இருக்க விரும்பவில்லை. இந்த அடிமைத்தனம் இன்னொருவருக்கு நான் வேலை செய்கின்றேன் என்ற அடிமைத்தனம் இருக்கின்றது. இதுதான் வாழ்க்கை. வேறு என்ன வழி என்று இனி கேட்கக்கூடாது. வாழ்க்கையின் வழி இருக்கின்றது. காரணம், உங்களை உள்ளத்தில் அடிமையாக வாழக்கூடாது என்று விதித்திருக்கின்றான். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, என்னையும் என் குடும்பத்தினரையும் பிறருக்கு உழைக்கக்கூடிய இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்னும் என் இறைவனை நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்தும் எங்களை விசாலமான வாழ்க்கையின் பக்கம் நீ அமைப்பாயாக. எங்கள் சந்ததிகளையும் குபேரத்தனமான சீமான்தனமான வாழ்க்கையில் அமைப்பாயாக. அவர்களையும் நீ பணிவுடன் நீ நடத்துவாயாக. மக்கள் முன்பாக அவர்கள் பெருமை கொண்டும் ஆணவத்திலும் செயல்படுமாறு அவர்களை விட்டுவிடாதிருப்பாயாக. நல்லோர் சமுதாயத்தில் நீ சேர்த்து வைப்பாயாக என்று இறைவன் நீங்கள் திரும்புங்கள். அழகான பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் இறைவன். நம்முடைய பணிவுக்காகவும் நாம் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேலங்கி வந்தாலும் சரி, இறைவனுக்கு நான் அடிமை என்றும் அவ்வளவு பேரும் அடிமைகள் தான் என்றும், தான் எவரோடைய மிகைத்தவனாக வாழ்வதோ பெருமை கொண்டவனாக வாழ்வதோ கூடாது என்பதையும் நாம் அறியும் காலமெல்லாம் இறைவன் நம்மை கைவிடப் போகவில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பகலின் பிரகாசத்தின் மீது சத்தியமாக. அத்தியாயம் 92 2வது வசனம். சூரியன் இரவின் மீது சத்தியமாக முதல் அத்தியாயம். வாழ்க்கையினுடைய அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது பிரகாசமாக பகலின் மீது சத்தியமாக. இதோ பகல் இரவின் பொழுதினுடைய அந்த சுகம் பகலில் மீறிக்க வேண்டும். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீர்களானால் என்னிடம் ஒப்படையுங்கள். இரவின் பொழுது வந்தது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை நான் கைப்பற்றினேன். சுகமாக இருந்தது. இப்பொழுது பகலின் வேலை. ஒவ்வொரு நாளும் பகல் பெரும் சோர்வாக இருக்கின்றது. இப்பொழுது இரவின் அந்த சுகத்தை நீங்கள் அனுபவித்த பிறகு பகலின் சுகமும் தொடர வேண்டும். என் இறைவனை உன்னுடைய உலகத்தில் நான் வசிக்க விரும்புகின்றேன் என்று நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். என் பொறுப்பில் என்னை விட்டுவிடாதே. நிச்சயமாக இந்த பகலும் உன்னுடைய உள்ளான். உன்னுடைய உலகத்தில் நான் இருக்க விரும்புகின்றேன் என்ற அந்த விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதோடு உங்களுடைய இறைவன் கூட இணைத்து விடுவான். இதுவரை நான் மூளையோடு இணைந்திருந்தேன், பார்க்கக்கூடிய பொருளெல்லாம் விச்சை கொண்டேன். இதுதான் வாழ்க்கை என்று எண்ணினேன். அதுவோ நெருக்கடி மிக்க வாழ்க்கை, வேதனைக்குரிய வாழ்க்கை, ஒருவருக்கொரு நைவஞ்சகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இனி இந்த வாழ்க்கை கூடாது என்று நான் விரும்பும் பொழுது என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். ஆணும் பெண்ணும் இரண்டு பேரும் சரி, இருவருமே இறைவனுக்கு சமமானவர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மிகைத்தவர்கள் என்றும் ஒருவர் மற்றவருக்கு தாழ்ந்தவர் என்றும் எண்ணக்கூடாது. ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பது மீது சத்தியமாக. அத்தியாயம் 92-3. நிச்சயமாக இவர்கள் வேறுபட்டவர்கள் இல்லை, இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மேலாகவும் இல்லை கீழாகவும் இல்லை, எனக்கு அடிமைகள் என்பதை அறிவிங்கள். வானங்களும் அடிமை, பூமியும் அடிமை, இரவும் அடிமை, பகலும் அடிமை, ஆணும் பெண்ணும் அடிமைகள் எனக்கு. நீங்கள் ஒருவருக்கும் இல்லை, ஒருவர் உயர்ந்தவர்கள் இல்லை என்பதை இன்று நீங்கள் லட்சம் கொள்ளுங்கள். யாரோடும் யாரோடையும் மிகிக்க முடியாது என் முன்பாக. யார் மிகிக்க ஆசைப்படுகின்றார்களோ, குடும்பத்தில் யார் இவ்விதமாக நடக்கின்றார்களோ, அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்பதையும் அஞ்சு கொள்ளுங்கள். பெண்ணுக்கு மேல் ஆண் உயர்வு என்று எழுதினாலும் சரி, ஆணுக்கு மேல் பெண் உயர்வு என்று நின்றாலும் சரி, இருவருக்குமே கேடுதான். அச்சம் கொள்ளுங்கள். நீங்கள் இருவருமே கூறுவீர்கள், நான் குழந்தைக்காகத்தான் வாடுகின்றேன் என்று. இந்த குழந்தை இல்லை என்றால் என்றோ நான் பிரிந்து போயிருப்பேன் என்று சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டிருப்பீர்கள். அவ்வளவும் சத்தியமான வார்த்தை. அந்த இளம் பெஞ்சுகளுக்காக, பலவீனமான அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி மனம் கொண்டீர்கள். உங்களுக்கு வெளிப்படையான இச்சைகள் பிரதானமாக இருந்தது. ஆனால் இன்று மனம் கசந்து விட்டது. பிள்ளைகளுக்காக நான் வாழ்கின்றேன் என்று கூறுவீர்கள். சத்தியமான உண்மை. உங்களுடைய மனச்சையில் வாழ்க்கை இல்லை, இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிமையாக ஆகிவிட்டீர்கள். இந்த அடிமைத்தனத்தை அப்பொழுதும் நீங்கள் கைவிடுங்கள். பாசம் என்ற அடிமைத்தனமும் வேண்டாம் இறைவனை. என்னையும் என் குடும்பத்தினரையும், அது குழந்தைகளோ பெரியவர்களோ ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ, நீ பாதுகாப்பவர் ஏற்றுக்கொண்டேன். இனி ஒருவரை ஒருவர் மிஞ்சக்கூடிய வகையில் உங்களுடைய இல்லங்களில், இறைவன் அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் கூடாது. அழகான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். மரணிக்க இருக்கின்றீர்கள். வெகுவாக இரவு பகலை தொடர்ந்து வருகின்றது. உங்களுடைய சோர்வம் உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, களைப்பும் சொல்கின்றது. இருந்தபோது மனம் விரக்தியாகிட வேண்டாம். இறைவனுடைய அருளில் நம்பிக்கையற்றவர்களாகிட வேண்டாம். உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு மட்டும்தான் அந்த இறைவன். இதை விட்டு வெளியில் இறைவனை தேடினால் நிச்சயமாக நாம் பாடுபட்டவர்களாக ஆகிடுவோம், சபிக்கப்பட்டவர்களாக ஆகிடுவோம். தெளிவாக தெரிந்த பின்னரும் ஊர்வலகத்தை பின்பற்றிக் கொண்டு, முன்னோர்களை பின்பற்றிக் கொண்டு, போசர்களை பின்பற்றிக் கொண்டு, இறைவனை மட்டும் கைவிட்டுவிட்டு அவ்வளவையும் தெளிவாக தெரிந்த பிறகும் நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடைப்பட்டவர்களாக, ஊனமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இந்த மனம் ஊனமடைந்துவிடக்கூடாது. எண்ணத்தின் மீது சத்தியமாக, இறைவன் உங்களோடு இருக்கின்றான். சூழ்நிலும் இறைவன் மீது சத்தியமாக, நீங்கள் மரணிக்க இருக்கின்றீர்கள். அப்பொழுது மீண்டும் படைக்கப்படுவீர்கள் என்ற எண்ணத்தோடு தான் மரணிக்கின்றீர்கள். நம்முடைய இறுதி மரணம் நிகழும் பொழுதும் மீண்டும் எழுப்பப்படும் என்பதை அஞ்சு கொள்ளுங்கள். அங்கு நமக்கான, நம்முடைய காரியங்களுக்கான, நாம் செய்த வினைகளுக்கான கூலி பூர்ணமாக கொடுக்கப்படும் அந்த நாள் நிரந்தரமான நாளாக இருக்கும். இனி நமக்கு அறிவிருக்க நம்பிக்கை கொள்ள வேண்டும். மரணத்தின் போது எப்படி வாழ்ந்தோமோ பகலிலும் வாழ்விக்கப்படுவீர்கள் என்பதை நம்புங்கள். உங்களுக்காக அகிலங்கள் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய காரியங்களையே அவன் இணைக்க முடியாது. நீங்களா ஏமாற்றி பிழைக்க வேண்டும்? வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சத்தியத்தோடு இறைவனோடு புறப்படுங்கள் உங்களுடைய வேலைக்கு. நாளைக்கு இந்த வேலை உங்களுக்கு நீக்கப்பட்டு நீங்கள் முதலாளிகளாக ஆவீர்கள். இறைவன் அனுபவியை கொண்டு அந்த நாளில் நீங்கள் அடிமைகளாக உங்களுடைய தொழிலாளிகளை பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது. அதனை இன்று முதலாக இறைவன் கவனிக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு வித்திரப்பட்டிருக்கின்றது. நாளைய நாளில் நான் முதலாளியாக இருக்க மாட்டேன், நாளைய நாளையும் நான் தொழிலாளியாக நினைக்க மாட்டேன் என்று அவ்வளவு வேலையும் நான் மனிதனாக கருதுவேன். நாம் அனைவரும் இறைவனுக்கு அடிமைகளாக இருந்து நல்ல சமுதாயமாக வளர்ந்து நம்முடைய சந்ததிகளையும் அவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் வளர்க்கப்படும் விதமாக அவனிடமே ஒப்படைக்கின்றோம். தன் மீது யார் பொறுப்பேற்படுத்துகிறார்களோ அவர்கள் இறைவன் நேசிக்கின்றான். எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகளிலிருந்து கொடுத்து வாருங்கள், உண்மையாக்குங்கள். உங்களுடைய முயற்சி எவ்வளவாக இருந்தாலும் சரி, கொடுத்து வாருங்கள், உண்மையை கொண்டு கொடுத்து வாருங்கள். உண்மை என்பது என்ன? மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவு நற்குணங்களும் அதை கொடுத்து மனிதர்களிடம் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் வஞ்சிக்க வேண்டாம் என்று இருக்கின்றது. சத்தியத்தை கொண்டு வாடுங்கள், உண்மையை பேசி வாடுங்கள், பொய்யை பேச வேண்டாம், நயவஞ்சகத்தோடு வாழ வேண்டாம், பொறாமையை கொண்டும் வாழ வேண்டாம். நான் அவர்களுக்கு அளித்ததை கொண்டு அவர்களுடைய மனநிலையின் காரணமாக நான் அவர்கள் அளித்ததை கொண்டு பொறாமை கொள்ள வேண்டாம். உங்களுக்கும் அது காத்திருக்கின்றது. யாரொருவரும் தன் இறைவனிடந்த அருட்படைகளிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் இல்லை. தாங்களெல்லாம் அதுக்கு தகுதி படைத்தார்களா என்று எண்ணாத விதத்தில் ஒவ்வொருவருக்கும் அழகான எண்ணங்களை அமைத்திருக்கின்றேன். எந்த குறையும் இல்லை. எப்படி நீங்கள் கருதுவீர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடையாது என்று? நாம் சம்பாதிப்பதை கொண்டு வாழவில்லை, இறைவனை கொடுத்துக்கிற அமைதியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அமைதி இல்லை என்றால் இந்த சம்பாத்தியத்தை கொண்டு நான் எந்த ஒரு நன்மையும் அடையப் போவதில்லை. இந்த சம்பாத்தியமே வேண்டாம் என்று நான் தூக்கில் தொங்கு போனவாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வோனாகவும் இருக்கின்றேன். மனம் வேண்டும், மனதில் சுகம் வேண்டும். அந்த சுகத்திற்கு இறைவனுடைய அருள் பொருள் ஆதாரம் உங்களுக்காக விளையும். அந்த நல்லறிவை கொண்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இனி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இன்று அடிமையாக ஒரு மற்ற ஒரு மனிதனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த வாழ்க்கைக்கு மிக மேலான வாழ்க்கையாகும். அற்பமான இந்த வாழ்க்கையை விட்டு மகத்தான மாபெரும் ஆற்றல் மிக்க வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன். அந்த அறிவாற்றலை கொண்டு நீங்கள் வாழுங்கள். மற்றவர்களிடமிருந்து கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இறைவன் அனுமதியை கொண்டு இந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இன்று முதலாக சூழும் இறைவன் மீது சத்தியமாக உங்களை நான் என்னுடைய உலகத்தில் சந்திரிக்க செய்ய இருக்கின்றேன். பிறகு பகலின் வெளிச்சத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் பிரவேசிக்க செய்கின்றேன். கலைப்பும் சோர்வும் தீண்டுகிறது. மீண்டும் என் இரவுக்குள் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைக்கின்றேன். அங்கு அடகும் சுகமும் புது பொலிவும் புது ஆற்றலும் புத்துணர்ச்சியும் புத்துயிரும் நீங்கள் ஏற்படுகின்றீர்கள். மீண்டும் பகலின் மீது சத்தியமாக உங்களுடைய முயற்சிகள் அவ்வளவும் பலவாகும், அவ்வளவும் வீணாகும். கலைப்பும் சோர்வும் தேவை கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில். இந்த இரண்டு வாழ்க்கையையும் மாற்றி 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 காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். 100 வருடங்களாகிய பிறகும் என்னுடைய பகல் வாழ்க்கை எனக்குத்தான் என்று இருக்கின்றீர்கள். நல்லறிவு இருந்தும் அறிவில்லாதவர்களின் பொருளாகிவிட்ட இந்த நிலையிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டி இந்த வாழ்க்கையின் அத்தியாயத்தை இன்று அமைத்திருக்கின்றான். என் இறைவனே, நீ எங்களை பாதுகாத்துக்கள். உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இறைவன் பொழுதினுடைய மாபெரும் அத்தாட்சியை ஏற்றுக்கொண்டேன். நான் நீ என்னை மன்னிக்க செய்தாய். இன்று நான் மன்னித்து விட்டோன் தான், இப்பொழுதும் பகலிலும் நீ எனக்கு உதவி செய். இப்பொழுது நான் இந்த காரியங்களில் ஈடுபடுகின்றேன். இதை உன்னுடைய உதவி வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தை கொண்டு இந்த முதலாக நீங்கள் முதலாளிகளாக இருக்கின்றீர்கள். எவனுக்கும் கையேந்தக்கூடிய தொழிலாளி இல்லை. நான் முதலாளியாக வரும்போது இந்த தொழிலாளியை எனக்கு அடிமையாக நடத்த மாட்டேன், அவனையும் மனிதனாக ஆக்குவேன். எனவே என் இறைவனுக்கு நான் மாறு செய்வன் இல்லை. ஒவ்வொருவரும் இறைவனுடைய அடிமைகளாகவும் ஒவ்வொருவரும் மீதும் இறைவனுடைய கருணை இருக்கின்றது. என்னுடைய கோபம் இறைவனுடைய கருணைக்கு மிஞ்சியதாக இருக்கக்கூடாது. நான் பெரும் தவறை விட்டேன். கோபம் என்பது கூடாது, சைத்தானுடைய குணம். நெருப்புக்கு என்ன இரையாக்கக்கூடிய குணம், அது கூடாது. உங்களுடைய உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் காட்டக்கூடிய அல்லாஹ் இல்லை, உள்ளத்தின் இறைவன். மாபெரும் சக்தி, அகிலங்களின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைக்கக்கூடியவன். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாக இருக்கட்டும். நீங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தாதீர்கள். நீங்கள் மனிதர்களுக்கு அடிமைகளாக உணராதீர்கள். அகிலங்களின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உண்டு. இறைவனுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் எப்பொழுது இருக்கிறது? நீங்கள் அந்த தகுதிக்கு உயராதன் காரணமாக தன் பொறுத்து வைத்திருக்கின்றான். அவனுக்கு இந்த உலகம் பூமி தேவையில்லை. அவன் படைப்பாளன், உங்களுக்காக அவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான். யார் அந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது உயர்ந்து தகுதி படைத்தவன்? விரும்புங்கள். ஒவ்வொருவரும் இறைவன் அனுமதியை கொண்டு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த மனிதர்களை கொண்டு நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் அந்த தகுதிக்கு உயர்வானவர்கள், உயரக்கூடிய தகுதி படைத்தவர்கள். உயர்வானவர்களாகவும் உயர்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இன்னும் உயர்த்து போனாகவும் இருக்கின்றான். அந்த உயர்வானவனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என் இறைவனே, இந்த பகல் பொழுதை இரவின் பொழுதின் அவ்வளவு தூய்மையான அந்த பொழுதை நீ எனக்கு தூய்மையாக்கி அழகை கொடுத்தாய். அந்த அழகை இன்னும் பரிணமிக்க செய்வாயாக, இன்னும் ரம்மியமாக ஆக்குவாயாக. இந்த காலை பொழுது முடியும் பொழுது உன்னை போற்றும் விதமாக இந்த நாள் எனக்கு சோர்வையோ களைப்பையோ தரக்கூடிய நாளாக அமைய வேண்டாம் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். எனவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த நாள் சமீபமாக இருக்கின்றது. எண்ணத்தின் மீது சத்தியமாக, உள்ளத்தின் இறைவனாக அல்லாஹ்வுடைய வாக்கு புதிய அத்தியாயம். சூழும் இறைவன் மீது சத்தியமாக, வெளிப்படும் பகலின் மீது சத்தியமாக, களைப்பையும் சோர்வையும் தூண்டக்கூடிய உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழும் காலமெல்லாம், மரணத்தை விட்ட நிலைக்கு நான் ஏன் வாழ்கின்றேன் என்ற நிலைக்கு ஆகிவிடுகின்றீர்கள். தூக்கம் வரும்பொழுது அடுத்த நாளை நம்பி தூக்குகின்றீர்கள். பகல் பொழுதில் நான் ஏன் வாழ்கின்றேன் என்று எண்ணுகின்றீர்கள். இவ்விதமாக இரு வகையான இருதயங்களைக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நீக்கிக்கொண்டு இரவின் பொழுதில் நீ என் உலக என்னை நீ உன்னுடைய உலகத்தில் அமைத்தாயே, அதே போன்று பகலின் பொழுதிலும் உன்னுடைய உலகத்தில் வாழ செய்யக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய். அந்த பாக்கியத்தை கொண்டு என்னை உயர்த்தி இறைவனை என்று கேளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பவர்கள் நீங்கள் இல்லை, அவனுடைய பொறுப்பில் விடுங்கள். உள்ளத்தோடு வாழ்ந்து வாழ்கள். எனவே உங்களுடைய சக மனிதர்களிடம் உங்களுடைய உள்ளத்தை கொடுங்கள். பொருளையோ பணத்தையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையை கொடுங்கள். உங்களுடைய கண்ணியத்தை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியத்தை கொடுங்கள். அவர்களுடைய மனித நேயத்திற்கு உங்களுடைய பங்கு என்ன என்பதை பாருங்கள். அவர்களுக்கு கோபத்தை ஊட்டாதீர்கள், வெறுப்பை காட்டாதீர்கள், நயவஞ்சகத்தை கொண்டு வாழாதீர்கள், சத்தியத்தை கொண்டு வாழுங்கள். நிச்சயமாக சத்தியவான் நம்மிடம் இருக்கின்றான். இவ்விதமாக யார் கொடுத்து உள்ளத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நன்மையை உண்மையாக்கினார்கள். அவர்களுக்கு லேசான பாதையை நாம் எளிதாக்குவோம். உங்களுடைய முயற்சி பலவாக இருக்கின்றன. அந்த முயற்சியில் அவ்வளவும் களைப்பும் சோர்வும் தான் இறைவனுக்கு அவ்வளவும் லேசானது. எனவே 92-4 உங்களுடைய முயற்சிகள் பலவாக இருக்கின்றன, அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அவற்றை ஈடுபடும் போது என்னுடைய உதவியை கேளுங்கள். இறைவனே உன்னை உதவி வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை விரத்தியாகிட வேண்டாம். அந்த நேரத்தில் இறைவனை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் இருக்கின்றேன், உங்களோடு இருக்கின்றேன். 92-5 எனவே எவர் கொடுத்து உள்ளச்சுவத்தோடு நடந்து உண்மையை நன்மையாக்குகின்றார்களோ, 92-7 அவர்களுக்கு லேசான பாதையை எளிதாக்குவோம். எது எனக்கு லேசானதோ அதை எளிதாக்குகின்றேன். சத்தியமான வாக்கு இறைவனிடமிருந்து வந்துவிட்டது. இனிமேல் நான் அடிமையும் இல்லை, எனக்கு எவன் முதலாளியும் இல்லை. இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே நான் அடிமை, அவன் மட்டுமே எனக்கு முதலாளி. நான் என்ற நிலையில் உயர இருக்கின்றேன். அன்று நான் மனிதர்களை எனக்கு கீழாக பார்க்க மாட்டேன். பெருமை கொண்ட மனிதனாக நிச்சயமாக நான் ஆகிட மாட்டேன் என்பதன் மீது இன்று நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாக அமைந்துவிட்டது. புதிய அத்தியாயம் இன்று தொடங்கட்டும். இறைவன் அன்பை கொண்டு உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ் மாபெரும் ஆற்றல் மிக்க வானங்களின் மீதும் பூமியின் மீதும் அகிலங்களின் மீது நம்மை உயர்த்திய அவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு இன்று நாம் அடிமையாவோம். நிச்சயமாக நம்முடைய இந்த பிரார்த்தனையையும் இந்த பணிவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு கருணை புரிவனாக இருக்கின்றான். நம் மீதும், நம் குடும்பத்தின் மீதும், நம் சந்ததிகளின் மீதும், நம்முடைய சமுதாயத்தின் மீதும் நிச்சயமாக இறைவன் இதை பொறுப்பேற்றுக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கை தொடங்கட்டும்.